தென்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை மேடவாக்கம் பாவலரேறு பைந்தமிழ் கழகத்தின் இயக்குனர் முனைவர் கி குணத்தொகையன் அவர்கள் தமிழ்மொழி எழுத்துக்களின் பிறப்பும் அதன் அறிவியலும் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மொழி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம்.
புதுகை பன்மலை நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள்.
இப்போ பல்வேறு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க, பாவலரேறு பைந்தமிழ் கழகத்தின் இயக்குநராகவும் பணியாற்றுறீங்க. இப்போ தமிழ் மீது உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம் மற்றும் உங்களுடைய பணியை பற்றிய சிறப்பான கருத்துக்களை சொல்லலாம்.
தமிழ் மீது ஆர்வம் வந்து பள்ளி பருவத்திலேயே ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பதால் எங்கும் மாணவர்கள் எழுச்சி பெற்றிருந்த போது நானும் பள்ளி மாணவனாக இருந்ததனால் அந்த எழுச்சியை பெற்றேன். பிறகு படிப்படியாக தமிழ் மீது ஈடுபாடு வந்தபோது பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் நடத்திய தென்மொழி இதழை காண நேர்ந்தது. அதிலிருந்து என்னுடைய தமிழ் ஆர்வம் அதிகமானது. தமிழின் உண்மை கூறுகள் பல தென்மொழி இதழின் வழியாக பாவலரேறு அவர்கள் பலரிடம் பரப்பியது போலவே என்னமும் வந்து சேர்ந்தார்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். தமிழ் ஆர்வம் குறித்து பாவலரேறு பெருஞ்சித்தனர் அவர்களின் பின்வழி தொடரக்கூடிய அவருடைய சிறப்பு அம்சங்களையும் பின்பற்றி அவரை பற்றிய பல்வேறு கருத்துக்களை மக்களிடையே பரப்ப வரீங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரீங்க, ரொம்பவே சிறப்புங்க. உங்கள் பணி தொடர எங்களுடைய பண்பலை சார்பாகவும் மறந்த வாழ்த்துக்கள். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களையும் எழுத்துக்கள் பிறப்பு பற்றிய சுவாரஸ்யமான தகவலை வழங்க இணைஞ்சிருக்கீங்க, அதை பற்றிய கருத்துக்களை சொல்லலாமே.
தமிழ் வந்து நமக்கு என்னவாக இருக்கின்றது, தமிழ் அவமானம் அன்று அடையாளம் என்ற சொல்லாட்சி நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அடுத்த தலைமுறைகளுக்கும் நாம் அதை சொல்ல வேண்டியிருக்கிற போது தமிழை பற்றி நாம் அவமானப்பட வேண்டியதில்லை. தமிழ் வந்து அறிவியல் மொழியாக இருக்கிறது, அதை பற்றி தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம். அறிவியல் மொழியாக இருக்கிறது. எழுத்துகள், தமிழ் எழுத்துகளுடைய பிறப்பே அறிவியல் அடிப்படையாக அமைந்திருக்கிறதை நாம் இன்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை, நேற்று முன்னால் சொல்லவில்லை, போன மாதம் சொன்னார்களா இல்லை, போன ஆண்டு சொன்னார்களா இல்லை, 5000 ஆண்டுக்கு முன்பு தமிழ் எழுத்துக்களுடைய அறிவியலை நம்முடைய தொல்காப்பியனார் சொல்லியிருக்கிறார். தொல்காப்பியம் என்பது தமிழிலே கிடைத்த பல நூல்களுள் மிக பழமையான நூல். அதனுடைய காலத்தை ஏறத்தாழ 5000 ஆண்டுன்னு சொல்றாரு. அந்த 5000 ஆண்டுக்கு முன்பே அந்த தமிழுடைய அறிவியல் எழுத்துக்களுடைய பிறப்பை சொல்லும் பொழுது அறிவியல் அதை வெளிப்படுகிறது. அதை பற்றி நாம் பார்ப்போம். உந்தி முதலா முந்து வழி தோன்றி என்று அந்த நூற்பா தொடங்குகிறார். அதுல என்ன சொல்கிறார் என்றால், கொப்பூழ் அடியிலிருந்து மேல் கிளர்ந்து எழுகின்ற, கொப்பூழ் அடினா நம்ம பேசுறோம், நம்ம ஒலி எழுப்புறோம், கத்துறோம், பாடுறோம், எல்லாமே வந்து எப்படி வருது, உந்தி முதலா கொப்பூழ். கொப்பூழ்ன்றது இப்போ தொப்புள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தொப்புள் நம்முடைய தாயினுடைய தாய்க்கும் நமக்கும் கருவிலே இருந்து தாயினுடைய உணவை காற்றை ரத்தத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்ட அந்த கொப்பூழ், அதனுடைய அடியிலிருந்து மேலே கிளர்ந்து எழுகின்ற ஓசை காட்டுதான் அந்த உந்தி முதலா எழுகின்ற அறிவியல்ங்கிறதுக்கு முதல் அடிப்படை. எப்படி நான் எழுத்து பிறக்குது, எப்படி நம்ம ஒலி பிறக்குது, எப்படி பேசுறான், மனிதர்கள் பேசுறாங்க, மற்ற விலங்குகள் எந்த உயிரினமும் பேசல, இதெல்லாம் நம்ம 5000 ஆண்டுக்கு முன்பு அறிவியல் முறைப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது போது வியப்பா இருக்கிறது. அப்ப அந்த தொப்புளின் அடியிலிருந்து மேலே கிளர்ந்து எழுகின்ற அந்த ஓசை காற்று அது மட்டும் போதுமா எழுத்து பிறக்கிறதுனா, இல்ல, தலை, கழுத்து, நெஞ்சு, இந்த மூன்று முக்கியமான இடங்கள், தலை, கழுத்து, நெஞ்சு ஆகிய இடங்களில தங்கி, பல், இதழ், இதழ்னா உதடு, நாக்கு, மூக்கு, அன்னம், இந்த 5 உறுப்புகள் தங்குற இடம் 3, தலை, கழுத்து, மார்பகம், 5 உறுப்புகள்ல தொடர்பு படுது அந்த காற்று. எங்கெங்க பல், பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்றாங்க இல்லைங்களா, இதழ், இதழ்னா உதடு, ஓ இதெல்லாம் இதழ் குவித்தால் தான் வரும், நாக்கு, நாக்கு இல்லைன்னா பேசவே முடியாது, மூக்கு, மூக்கு வழியாக காற்று வெளிப்பட்டு வருது, நம்மன அன்னம், இந்த பல் மேற்பல்லுடைய வாயினுடைய மேற்புறம், இந்த 5 இடங்களில் பொருந்தி, அப்ப அந்த 3 இடங்கள் தங்குதல், 5 இடங்களை பொருந்தி 8 வகை நிலைக்களங்கள் வழியாக முறையாக அந்தந்த உறுப்புகளில் பொருந்தி அமைய தமிழ் எழுத்துகள் பிறக்கின்றன. பிறகு ஒவ்வொன்றத்தையும் எப்படி பிறக்குதுன்னு ஒவ்வொரு எழுத்தையும் சொல்ல போறார். இதுவே மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த உந்தி முதலா முந்து வழி தோன்றுகின்ற நூற்பாக தொடங்குறாரு. பிறப்பியல்ன்ற அதிகாரத்துல எழுத்து அதிகாரத்துல பிறப்பியல்ங்கிற இயல்ல தொல்காப்பியர் சொல்றாரு. தொல்காப்பியர் சொல்றாருன்னா அவரு சொல்லும் போது என்ன சொல்ற, ஏறத்தாழ 534 இடங்கள்ல சொல்றாரு என்று சொல்வார்கள் என்று முன்னோர் சொல்வார்கள் என்று அறிஞர்கள் சொல்வார்கள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேரை சொல்லியிருக்காங்க, அதுல இருந்து திரட்டி ஒரு தரர். இப்படி சொல்லும்போது இப்ப உயிரெழுத்துகள்னு சொல்றோம், உயிரெழுத்துகள் 12, உயிரெழுத்துகள் 12 எங்கிருந்து பிறக்கிறது அப்படிங்கறத அடுத்த நூற்பாடு சொல்றாரு. அந்த கழுத்துங்கிற இடம் எல்லாம் என்னன்னாக்க குரல் வலைய நம்ம சொல்லிக்கணும், குரல் வலையில் இருக்கிறனாலதான் நமக்கு வந்து பேச முடியும் இல்லைங்களா, குரல் வலையில பேச்சு வந்து வருகிறது. மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத இவனுக்கு மட்டும் எப்படி வருதுன்னா அந்த குரல் வலை, எல்லாத்துக்கும் இருக்கு குரல் வலை, ஆனா இவனுக்கு வேற வகையில அமைஞ்சதுனால அது பிறக்கிறதுன்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம அந்த உயிரெழுத்துக்கள் எங்க இருந்து பிறக்கு, கழுத்துல இருந்து மிடர், இந்த உயிரெழுத்துக்கள் 12 சொன்னோம், அந்த 12 எங்க எங்க பிறக்குது அடுத்து சொல்றாரு. ஆ எங்க பிறகு எப்படி பிறகு, அண்ணாத்தலால் பிறக்கிறது ஆவும் ஆவும், வாய திறந்தீங்கனாலே வந்துடும், வாய திறந்தாலே போதும் அது நீட்டா கொஞ்சம் ஆன்னு வரும். குழந்தை வந்து பிறந்த குழந்தை தாய் பாலை குடிக்கும் பொழுது வாயை திறந்து அந்த பால் மடியை விற்கும் பொழுது ஆ, அப்புறம் அதை சப்பும் பொழுது இம் அம் 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 அம்மா அப்படிங்கறத முதல் எழுத்து முதல் சொல் குழந்தைக்கு பிறக்கிறது அறிஞர்கள் சொல்வார்கள். அங்காத்தல்னா வாய திறக்கிறது, வாய திறத்தல்னாலே பிறக்கிறது ஆ ஆ. அப்புறம் இஇஏஐ இந்த ஐந்தும் எப்படி பிறக்குதுன்னு சொல்றாரு. இந்த ஐந்தும் இந்த வாய திறந்து மேற்பள்ளினுடைய அடியை நாவினுடைய அடி பொருந்த பிறக்கு. இதெல்லாம் இப்படி இப்படிதான் சொல்லி கொடுக்கறது இல்லை யாரும் குழந்தைங்களுக்கு வந்து நாக்கு கொண்டு போய் பல்லு மேல அடியில வச்சு ஈய சொல்லு அப்படின்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை, அது தானாக வருகிறது. அந்த வரதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி எப்படிங்க வெவ்வேறு எழுத்து வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை கூர்மையாக கவனிக்கும் பொழுது இந்த வாயை திறந்து மேற்பல்லினுடைய அடியை நாக்கினுடைய விளிம்பு பொருந்த இந்த ஐந்து எழுத்துக்களும் பிறக்குது. அதான் நூற்பா எழுதுறாரு. இஇஏஐ என இசைக்கும் அப்பால் ஐந்தும் அவற்றோர் என்ன அவைதாம் அன்பல் முதல் நா விளிம்புரல் உடைய. இந்த நூற்பா இப்படி போகுது, அடிக்கடி நான் நூற்பாவை சொல்ல வேண்டாம், அந்த கருத்துக்களை மட்டும் சொல்ல. தமிழ் எப்படி அறிவியல் மொழி, எழுத்துக்களுடைய பிறப்பு வச்சு என்ன நிறைய இருக்குது. இன்றைக்கு வந்து நம்ம எழுத்துக்களுடைய பிறப்பை மட்டும் நம்ம சொல்றோம், அறிவியல் முறைப்படி இருக்கிறது. ஆகவே இது அறிவியல் மொழியாக இருக்கிறது. இப்படி வந்து வேற மொழிகள்ல இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கறத நமக்கு தெரியல, ஆனா இத்தனை சிறப்பா சொல்லியிருக்காங்க அருமையா. எப்போ 5000 ஆண்டுக்கு முந்தி அடுத்து இந்த உயிரெழுத்துக்கள்ல மொத்தம் நம்ம இப்ப 7 எழுத்துக்கள் பாத்துக்கோம். இப்ப மீதி 5 எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. இது 5 எப்படி பிறக்குதுன்னா உதடுகளை குவிப்பதனால் பிறக்கும், உதடுகளை குவிப்பதனால் பிறக்கும். நீங்களே இப்ப சொல்லி பாக்கலாம், ஊ சொல்லும் போதே உதடு குவிகிறத பாக்கலாம் நீங்க. இதுதான் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, இந்த ஏங்க உதடு குவிக்கிறதுனால 5 எழுத்து வருதுன்னு சொல்றீங்களே, அப்ப எப்படிங்க அதுல வேறுபாடு வருது? ஊ சொல்றீங்க, ஓ சொல்றீங்க, ஓ சொல்றீங்க, அவு சொல்றீங்க. இங்க சொல்ல வர்றது என்னன்னா உதடுகளை குவிக்கணும், இந்த 5 எழுத்து சொல்றது அந்த உதடுகள் குவியும் தானா, நீங்க குவிக்கணும்னு கூட இல்ல. ஊருக்கு போறன்னும் போது ஊவுக்கு வந்து அந்த உதடுகள் குவிஞ்சிடும். இதுல ஏன் வேறுபாடு வருது, எப்படி வேறுபாடு வருதுன்னா ஒண்ணுக்கு சிறு சிறு ஒலிப்பு வேறுபாடு, ஒலிக்கிறதுல வேறுபாடு. உலகம்னு சொல்லும் போது அது ஒரு அந்த உதடுகள் குவியும் ஆனா உலகம்னு ஊ வரும், ஊர்னு வரும்போது ஊ வரும்போது வேற மாதிரி சிறு சிறு வேறுபாடு, அதையும் அங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ உயிரெழுத்து முடிஞ்சிச்சு, மெய் எழுத்து வாங்க. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, 30 தான் சொல்றாரு. முதலெழுத்துகள் 30 தான் தொல்காப்பிய சொல்றாரு, மத்ததெல்லாம் சார்பு எழுத்துக்கள். இப்ப 12 முடிச்சோம், 18 மெய் எழுத்துக்கு வரும்போது காங்கா எப்படி பிறகு, காங்கா வந்து மேல்வாய் அன்னத்தினுடைய அடியை, அன்னம் இருக்கு இல்லையா மேல்வாயில, அந்த அன்னத்தினுடைய அடி அன்னம்னு ஏன் பேரு வச்சிருக்காங்க அதுக்குன்னா மேல இருக்கிறதுனால, வாயினுடைய மேற்புறத்துல இருக்கிறனால அன்னம். அண்ணாந்து பாக்குறான்னா மேல் நோக்கி பாக்குறது, அண்ணா அப்படின்னா யாரு மேல உள்ளவனா சொல்றது, நமக்கு முன்னாடி பிறந்தவனா அண்ணா அப்படின்னு, அதான் மேல். தமிழ் அவ்வளவு அழகு இருக்குங்க, அவ்வளவு சொல்லாட்சி இருக்கு, அவ்வளவு சிறப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக ஒவ்வொரு நேர்காணாலையும் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மேல்வாய் அன்னத்தினுடைய அடியை நல்லா கவனிங்க, அன்னத்தினுடைய அடியை நாக்கினுடைய அடி பொருந்தணும், பொருந்தனா காங்கா வரும். நீங்க பொருத்திக்கிட்டு தொல்லப்பட வேண்டியது இல்ல, கா சொல்லனால நீங்க இயல்பா அந்த உறுப்புகள் ரெண்டும் அங்க போய் இணைஞ்சிரும், அடி நாக்கு போய் அடி அன்னத்துல போய் தொட்டு கா பிறந்துரும், கடைக்கு போறேன்னாக்க கா வந்து அங்க பிறந்துரும். அடி அன்னத்தை அடினா பொருந்த கா ங்கா வந்துடும். இடை அண்ணா இருக்கு, அந்த அன்னத்திலேயே அடி இடை நுனி மூன்று பகுதியா பிரிச்சா இந்த இடை அன்னத்துல போய் இடை நாக்கு ஒட்டினால் சா ஞா வந்து வந்துடும். அப்புறம் நுனி அன்னத்தை நுனி நாக்கு டா நா வந்துடும். டாவும் தன்னகரணா, தன்னகரணான்றது மூன்று சுயினா, மூன்று சுயினான்னு சொல்லக்கூடாது, தன் தன்னகரணான்னு சொல்லணும். ஏன்னா டாக்கு பக்கத்துல வருது அந்த அகர வரிசையில, அந்த எழுத்துக்கள் வரிசையில வந்து டாக்கு அப்புறம் வர்றது மூணு சுயினா, அதனால தன்னகரம். அந்த ரா வல்லின ராக்கு அப்புறம் வர்றது ரெண்டு சுயினா, அத ரன்னகரனான்னு சொல்லணும். இப்ப தாக்கு அப்புறம் வர்றதுனால தன்னகரனா. அப்புறம் மூன்று நாக்கள் இருக்குன்னா தன்னகரம் ரன்னகரம். இவ்வாறு அடி அன்னத்தை அடினா காங்கா, இடை அண்ணன்னா நடு அண்ணா, நடு அண்ணா நடு நாக்கு தொடுவதுனால சா ஞா, நுனி நாக்கு நுனினா, இது வந்து தா நா. சரி, இப்போ வந்து தாவும் நாவும் காங்கா சா ஞா டா நா முடிச்சிட்டோம். அப்படின்னா இந்த காவும் ஞாவும் பாருங்க, அடி அன்னத்தை அடிநாக்கு தொட்டு வருட பிறக்கிறது. அதே மாதிரி சா ஞாவும் இடைநாக்கு இடை அன்னம், அதே மாதிரி நுனி நாக்கு நுனி அன்னம் டானா, அதனாலதான் இப்படி வரிசையா போயிரு காங்க சாஞ்சா தானா தானா. அடுத்தது தானா, தா தானா தங்கத்துல வரத்தா, நா நகரத்துல வர நாக, நகம் நகரம் இது நத்தை நண்டு அந்த நா தன்னகரனா சொல்றது. இது வந்து மேற்பல்லினுடைய அடிப்பகுதியில நாக்கினுடைய நுனி நன்கு பொருந்த நன்கு அழுந்த இந்த தாவும் நாவும் பொருந்தும். இதெல்லாம் சரியா இருக்கா நீங்க சொன்னா ஒழிச்சு பாருங்க, தான்னு சொல்லி பாருங்க. தான்னு சொல்லும் பொழுதே உங்களுடைய நாக்கு நுனி வந்து மேற்பலனுடைய அடிப்பகுதியில் நன்கு அழுந்துற மாதிரி இருக்கும், கட்டாயமா இருக்கும். அதே மாதிரி நந்து முந்து பிந்து இப்படி சொல்லி பாருங்க, அந்த இந்து போய் எங்க படுது, அந்த நாக்கினுடைய நுனி வந்து மேற்பலனுடைய அடிப்பகுதியில படுது. இதெல்லாம் கவனிச்சு கவனிச்சு கவனிச்சுதான் அந்த முன்னோர்கள் 5000 ஆண்டுக்கு முந்தைய தொல்காப்பியத்துல இத அழகா நூற்பா வடிவத்துல பா வடிவத்துல எழுதியிருக்காங்க. அடுத்தது எரள வழக்கு வரும் தானாக்கு அப்புறம் பாமா. பாமாங்கிறது என்னது, மேல் உதரம் கீழ் உதரம் சேரணும், மேல் உதரம் கீழ் உதரம் சேர்ந்தாதான் பாவம் மாவை பிறக்கும். பானா பா பா பி பி பூ பூ மா மா மீ மீ மிம்மு இப்பு எல்லாமே உதடுகள் ஒட்ட வேண்டும். அது கூட சொல்லுவாங்க இல்லையா, நான்னு சொன்னா உதடு ஒட்டாது, நாம்னு சொல்லும் போது உதடுகள் ஒட்டுது, அதனால நாம் சொல்லுங்க நான் தனிமைப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உதடுகள் ஒட்டுவது மேலுதடம் கீழுதடம் பாம். அடுத்தது யாவரம், யாவில வந்து குரல் வலையிலிருந்து வந்த ஓசை காற்று, அதாவது கழுத்துல இருந்து வர குரல் வலையிலிருந்து வந்த ஓசை காற்று மேல்வாயை நன்கு அணைந்து பொருந்த, மேல்வாய் இருக்கு இல்லைங்களா, மேல்வாய் அந்த மேல் வாயினுடைய மேற்புறம் அதுல பொருந்த யா பிறக்கும். நீங்க எல்லாம் சொல்லி பாருங்க, யானை யாரு யாடு யார் யாவர் யாண்டு சொல்லி பாருங்க. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, யா யா வந்து ஆவோட தான் சேர்ந்து வரும் தமிழ்ல, சொல் வேற எந்த எழுத்தோடும் சேராது. இப்ப யோகா அப்படின்னா அது தமிழ் எழுத்து கிடையாது, அது வந்து சமர்க்கிறத சொல் யோகா. ஏன்னா யா யாவோட அல்லது அகரம் முதலாது அப்படின்னும் போது ஆக அந்த யா வந்து ஆவோட தான் சேரும். அப்ப வந்து ஓகம், ஓகம் தான் தமிழ் சொல், அதை யோகான்னு மாத்திட்டாங்க. உக்தி அதுதான் தமிழ் சொல், இது யுக்தின்னு மாத்திட்டாங்க. அப்படி நிறைய இவ்வாறு யா இருக்கிறது. பிறகு ரா ழா, எரள வழல ராவும் ழாவும் சொல்லும் போது நுனி நாக்கு அன்னத்தை தடவணும், நுனி நாக்கு போய் அன்னத்தை தடவுனா ராவும் ழாவும் வரும். அது அதுக்கப்புறம் லா 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 லா, சின்ன லா ஒன்னு பெரிய லான்னு சொல்லுவாங்க, அத குண்டு லா பொது லான்னு சொல்லுவாங்க. ஒற்றல் நகரம், நம்ம தமிழ்ல சொன்னா ஒற்றல் நகரம் வருடல் நகரம், அந்த நல்ல அப்படின்னு சொல்ல வர்றது அது ஒற்றல் நகரம். வெள்ளம் பள்ளம் குள்ளம் உள்ளம்னு சொல்றது அந்த அழுத்தி சொல்றது வந்து அது வந்து வருடல் நகரம் சொல்றது. ஒற்றல் நகரம், ஒற்றல் நகரத்தை முதல் நகரம், இது வந்து வருடல் நகரம். வெள்ளம் பள்ளம் குள்ளம் சொல்லம், வெள்ளம் பள்ளம் குள்ளம் அப்படிங்கிறது நல்ல அப்படின்னு சொல்லும்போது அது அந்த லா அது வந்து ஒற்றல். ஏன் ஒற்றல் நகரம் வருடல் நகரம்னா, நா விளிம்பு தடித்து மேற்பல்லின் அடியை பொருத்தி அன்னத்தை ஒற்ற, அன்னத்தை ஒற்றினாலே போதும், ஒற்று ஒத்தடம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஒத்தி எடுத்தாலே போதும் எல்லா பிறந்தோம், வெள்ளம் நல்ல அப்படிங்கறதுல வெள்ளம்னா திங்குற வெள்ளத்தை சொல்றேன். அதே அன்னத்தை வருடுனாதான் இந்த நா விளிம்பு தடித்து மேற்பல்லினுடைய அடியை பொருத்தி அன்னத்தை போய் வருடனாதான் லா வெள்ளம் பள்ளம் கள்ளம் உள்ளம் அதெல்லாம் வந்து அதனால தான் அது வருட லகரன் பேர். அடுத்தது இந்த ராவும் நாவும் கடைசியா உள்ள இரளவழ போ சொல்லிட்டோம். ராவும் நாவும் ரா நா வந்து நுனிநாக்கு அண்ணாந்து அன்னத்தை சென்று ஒற்ற, நுனிநாக்கு என்ன பண்ணா மேல் நோக்கி போகணும், நுனிநாக்கு மேல் நோக்கி போய் அன்னத்தை போய் ஒற்றணும், ஒட்டினால் போதும் ஒற்றணும், வருட வேண்டியதுல அழுத்த வேண்டியதுல சும்மா ஒற்றல் ஒட்டி ஒட்டி எடுக்கிறது அதான் ஒத்தடம் கொடுக்கறதுன்றது, அது ஒற்றினால் ராவும் நாவும் பிறக்கும். இப்படி பல இந்த 18 எழுத்துகள் மெய் எழுத்துகள் 12 உயிர் எழுத்துகள் எப்படி பிறக்குன்னு அறிவியல் முறைப்படி வேற ஏதாவது ஆங்கிலம் போன்ற வேற மொழிகள் அப்படி சொல்லியிருக்காங்களா, இல்ல இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களா, இல்ல இப்படிதான் பிறக்குதா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. தமிழினுடைய சிறப்புகள் அவ்வளவு அழகா இருக்கிறது. பிறகு இந்த எழுத்துக்கள் ஒலிக்கிற அளவு பாருங்களேன், மாத்திரைன்னு சொன்னாங்க மாத்திரை. இப்ப கூட அந்த உடம்பு சரியில்லைனா போய் மாத்திரை, போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தியா, மருந்து வாங்கிட்டு வந்தியா, மாத்திரை வாங்கிட்டு, அந்த மாத்திரைங்கிறது அன்னைக்கே இருந்திருக்குது. மாத்திரைனா ஒண்ணும் இல்லை, அளவு அளவை சொல்றதா மாத்திரை, மாத்திரைக்கு பேரு மாத்திரை, அளவு அளவை சொல்றது. அந்த ஒரு மாத்திரை அப்படின்றாங்க, குறிலாருனா ஒரு மாத்திரை, நெல்லிலாருந்தா ரெண்டு மாத்திரை, நீட்டி ஒழிச்சா ஒரு மாத்திரை, ஆ ரெண்டு மாத்திரை, குழந்தைகளை உட்காந்து சொல்லக்கூடிய ஒரு மாத்திரையில சொல்லு ரெண்டு மாத்திரையில சொல்லுன்னு சொல்றது இல்ல. அம்மான்னு கூடும்போது ஆ வருது, ஆடுன்னும் போது அதுவே தானா நீட்டிச்சு ஒரு எழுத்து ஒரு மாத்திரையை கூட்டிக்குது. அந்த ஒரு மாத்திரைங்கிறது என்ன அப்படின்னா, கண் இமைக்கிற நேரம், கை நொடிக்கிற நேரம் அல்லது கை நொடிக்கிற நேரம், இதையும் அறிவியல் முறைப்படிதான் நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு மாத்திரையை கூட எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப அருமையங்க, இதை வியந்து போற்ற வேண்டியது, வியந்து பாராட்ட வேண்டியது நம்முடைய மொழியை பற்றி பலரிடமும் எடுத்து சொல்லலாம். கை நொடித்தல் அப்படின்னா கை நொடிக்கணும், சிட்டிக்க போடணும்ன்றாங்கல்ல, கை நொடிக்கிறது சிட்டிக்க போறது, சிட்டிக்க போடணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது கால் மாத்திரை, முன்னல் காலே, முன்னுதல்னா நினைத்தல், இதை செய்யலாம்னு நினைக்கிறது. ஊன்றல் அறையே, அடுத்தது என்ன பண்ண, சிட்டிக்க போனோம்னாக்கா அந்த கட்டை விரலையும் நடு விரலையும் ஊன்றணும், அந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் ஊன்றணும், கட்டை விரலையும் நடு விரலையும் ஊன்றினால் முதல்ல நினைக்கிறோம் சிட்டிக்க போடணும்னு, அடுத்தது ரெண்டு விரலையும் ஊன்றுகிறோம், அடுத்தது முறுக்கல், அந்த ரெண்டு விரலையும் சேர்த்துட்டா மட்டும் அந்த சிட்டிக்கை ஒலி சிரிக்க ஒலி கிடைக்கிறது இல்லை, ஒலி கிடைக்காது, என்னடா சிட்டிக்கு போட்டு பேசுற அப்படின்னு வாங்க இல்லையா, அது சொல்றேன் நான், ரெண்டு விரலை சேர்த்து பிறக்கிற ஒலி முறுக்கல், அந்த ரெண்டு விரலையும் முறுக்கணும், கொஞ்சம் முறுக்கணும் லேசா, அது இன்னொரு கால் மாத்திரன்றா. அடுத்து முறுக்கினா மட்டும் போதுமா ஒலி பிறக்குமா, இல்ல விடுக்கணும், அந்த முறுக்கிய விரல்களை விடுக்க வேணும், விடுத்தல் நொடி, உன்னல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் ஊன்ற விடுத்தல் நொடி. இந்த ஒரு மாத்திரங்க, இந்த ஆணு சொல்றதுக்குள்ள இது நாளா பிறந்து நாளா நாளும் ஒண்ணு சேர்ந்து பிறக்கிற நேரம் தான் நொடி, ஒரு நொடி தான் கண்ணிமைச்சு, அது ஒரு நொடிக்கவே பாருங்க அவ்வளவு சுரு வகுத்திருக்காங்க பாருங்க, கருப்பு வண்ணமும் சிவப்பு வண்ணமும் சேர்ந்த பானையோடு கிடைச்சிருக்கேன்னா அது நானோ தொழில்நுட்பம் இன்னைக்கு சொல்றாங்க, ஆனா அன்னைக்கு அது நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்முடைய தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது போல இந்த தமிழ் அறிவியல் மொழி அப்படிங்கறதுக்கு இன்னும் பல கூறுகள் இருக்கின, அவற்றை நாம் அடுத்தடுத்த நேர்காணல்களில் நாம் பேசுவோம். இன்று இத்துடன் நாம் நிறைவு செய்வோம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி.
நன்றிங்க.
நேயர்களே, இதுவரை தமிழ் மொழி எழுத்துக்களின் பிறப்பும் அதன் அறிவியலும் குறித்த சென்னை மேடவாக்கம் பாவலரேறு பைந்தமிழ் கழகத்தின் இயக்குனர் முனைவர் கி. குணத்தொகையன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.